கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் 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 அன்பர்களே, இன்றைய தியானம் அஷ்டசித்திகள். எந்தையே, உன் சிருஷ்டியில் உள்ள விந்தைகளை கண்டு நான் மயங்கலாகாது. உன்னோடு பிரியாத இணக்கம் கொள்ளுதலையே நான் வேண்டி நிற்கின்றேன். பேரரசன் ஒருவனை கண்டு அவனோடு இணக்கம் பூண செல்லும் ஒருவன் அரண்மனையில் உள்ள அதிசயங்களை கண்டுகழித்து வருவானாகில் அவன் அறிவிலியாவான். கடவுள் சிருஷ்டியில் உள்ள சித்திகள் பல பல, அவையாவும் அஷ்டசித்திகள் என இயம்பப்படுகின்றன. நீர்மேல் நடப்பது, நிலத்தில் புதையுண்டு சாகாது கிடப்பது போன்றவைகள் அவைகள். ஆத்ம சாதகன் அவைகளை நாடலாகாது. சித்தி நெறி கேட்டல் ஜெயமயக்கம் சன்மரமர, முத்தி நெறி கேட்டல் முறைகான் பராபரமே என்பார் தாயுமானவர்.
சிரித்தாலும் அழுதாலும் சிவனே துணை மேல் சேவூரில் வாழ்கின்ற அவனை நினை. சிரித்தாலும் அழுதாலும் சிவனே துணை மேல் சேவூரில் வாழ்கின்ற அவனை நினை. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, அசித்தாலும் புசித்தாலும் அவனை துதி. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, அசித்தாலும் புசித்தாலும் அவனை துதி. பூண்டானே மனக்கோலமே, தங்கையில் பிரம்மாண்ட எழுக்கோலமே, இல்லையில் நடனமிடும் திருக்கோலமே. சிரசினில் கங்கைக்கு இடம் கொடுத்தவன், உடலையே சக்திக்கு பயிர்த்தளித்தவன். சிரசினில் கங்கைக்கு இடம் கொடுத்தவன், உடலையே சக்திக்கு பயிர்த்தளித்தவன். சிவனை நாடும் வணங்கினானே சீரான பெருவாழ்வு சிறந்தோங்குமே.
சம்போ மகாதேவ சம்போ சுயம்போ, சம்போ மகாதேவ சம்போ, சம்போ மகாதேவ சம்போ சுயம்போ, சம்போ மகாதேவ சம்போ.
திருக்காஞ்சியில் விஸ்வேஸ்வரர் மாட்சி அருள் காசியில், கபாலீஸ்வரர் ஆட்சி திருமயிலையில், யாகேசர் அருள் கீர்த்தி ஆரூரில். சடையிலே இளம் பிறையும் ஒளி கொடுக்குமே, இடையிலே புலித்தோலும் அலங்கரிக்குமே. சடையிலே இளம் பிறையும் ஒளி கொடுக்குமே, இடையில் மட்டுமே சிவனை நாடும் வணங்கினாலே சீரான பெருவாழ்வு சிறந்தோங்குமே. சேவூரில் வாழ்கின்ற அவனை நினை, சிரித்தாலும் அழுதாலும் சிவனே துணை மேல் சேவூரில் வாழ்கின்ற அவனை நினை. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, கசித்தாலும் புசித்தாலும் அவனை துதி. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, கசித்தாலும் புசித்தாலும் அவனை துதி.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
வணக்கம் அன்பர்களே, நாயனார் வரிசையில் நாம் இன்று கேட்க இருப்பது நந்தனார் கதை. இது நாம் திரைப்படத்தில் கண்ட கதைக்கும் இங்கு கேட்கும் கதைக்கும் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது. திருத்தொண்டர் புராணத்தில் சேக்கிழார் எழுதிய நந்தனார் கதையை இப்பொழுது கேட்போம். சோழ நாட்டில் உள்ள பல பிரிவுகளில் மேற்கா நாடு என்பதும் ஒன்று. கொள்ளிடத்தின் கரையில் அந்த நாட்டில் ஆதனூர் என்ற நீர்வளமும் நிலவளமும் நிரம்பியிருந்தன. அவ்வூரில் உள்ள மக்கள் மிக செல்வ பெருக்குடையவர்களாக வாழ்ந்தனர். பல பெருங்குடி மக்கள் நெருங்கி வளர்ந்து வரும் வளப்பம் உடையது அது. அவ்வூரை சார்ந்த புலைப்பாடியில் பஞ்சம குலத்தில் உள்ள மக்கள் உழுதல் முதலிய தம் கடமைகளை செவ்வதமாக செய்து தமக்குரிய உரிமைகளை பெற்று மனைவி மக்களோடு இன்புற்று வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் நந்தனார் என்பவரும் ஒருவர். அவர் பிறந்து உணர்வு வந்ததும் முதலே சிவபெருமானிடம் இடையீடு இல்லாத அன்புமுடையவராக இருந்தார். வேறு நினைவின்றி எப்பொழுதும் இறைவன் திருவருளையே சார்பாக கொண்டு வாழ்ந்து வந்தார். தமக்கு பரம்பரையாக விட்டிருந்த சுதந்திரமாகிய நிலத்தை தம்முடைய வாழ்க்கைக்கு உரிய துணையாக கொண்டு தாம் செய்ய வேண்டிய தொழில்களை செய்து அறம் திரம்பாத நெறியில் நின்றார் நந்தனார். பறை குலத்தினருக்குரிய தொழில்களில் வல்லவராகிய அவர் தம் செயல்களில் சிவபெருமானின் திருத்தொண்டையே செய்து வந்தார். தோல், நரம்பு முதலியவற்றை மக்களின் உபயோகத்திற்கும் மற்றவர்களுக்கு கொடுத்து அதனால் வரும் ஊதியத்தை பெற்று வாழ்ந்து வந்தார். நந்தனாரோ சிவபெருமானுடைய கோவில்களில் உள்ள பேரியை முதலிய தோற்கருவிகளுக்கு வேண்டிய தோலை கொடுப்பார். கோவிலில் இசை தொண்டு புரிபவர்களுடைய வீணைக்கும் யாழுக்கும் வேண்டிய நரம்புகளை அழிப்பார். கோவில்களில் ஆராதனைக்குரிய கோரோசனையை கொடுப்பார். இறைவனுடைய அன்பர்கள் உலகத்தில் தொழில் செய்து வாழ்ந்தாலும் அந்த தொழிலில் இறைவனுடைய திரு தொண்டை இடம் கொள்ளும். தம்முடைய வாழ்வாதாரம் எதுவாக கொண்ட தொழில் எதுவானாலும் அதில் சிவ தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இறைவன் திருக்கோவிலுக்குள் சென்று தொண்டு புரியும் நிலையை பெறாமல் இருந்தும் நந்தனார் தம் தொழிலுக்கு ஏற்ற வகையில் அக்கோவில்களுக்கு பயன்பட்டார். மனம் இருந்தால் வழியும் உண்டல்லவா? ஒவ்வொரு கோவிலும் முரசு, பேரிகை முதலிய இசைக்கருவிகள் இருக்கும். அவற்றிற்கு வேண்டிய தோல், வார், நரம்பு ஆகியவற்றை கொடுப்பதற்காகவே நந்தனார் ஒவ்வொரு நாளும் கோவில்களை நோக்கிச் செல்வார். கோவில் வாயிலின் புறத்தே நின்று தாம் கொணர்ந்து வந்தவற்றை கொடுத்துவிட்டு அங்கே நின்றபடியே கோவிலையும் பார்த்து பார்த்து இன்புறுவார், குதிப்பார், குத்தாடுவார், பாடுவார். கோயிலையும் கோபுரத்தையும் தரிசிக்கும் இன்பத்தை தம்முடைய தொழிலோடு பிணைத்துக் கொண்டார் நந்தனார். மற்றவர்கள் பொலைச்சேரி வாழ்க்கையில் அருவருக்கும் வகையில் வாழ்ந்தாலும் நந்தனார் அவ்வாழ்க்கையில் தூய்மை தொண்டு நெறியும் கொண்டவராகி விளங்கினார். ஒருமுறை திருப்பூன்கூர் போய் வர வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு உண்டாயிற்று. அங்கே போய் தம்மால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்பது அவர் எண்ணம். மிக்க ஆவலோடு அத்திருப்பதியை அணைந்து திருக்கோவிலுக்கு சென்றார். திருவாயிற்புறத்தே நின்று அங்கே உள்ள சிவலிங்க பெருமானை தரிசிக்க ஆவல் கொண்டார். அங்குள்ள பெருமானுடைய திருநாமம் சிவலோகநாதன் என்பது அவருடைய விருப்பம் நிறைவேற தடையாக இருந்தது சந்நிதியில் இருந்த நந்தி. அதைக் கண்டு வருந்திய நந்தனார் இறைவனை தரிசிக்க இயலவில்லையே என்று மனமாடி துயரமடைந்தார். அது கண்ட சிவபெருமான் தன் சந்நிதியில் இருந்த நந்தியை விலகச் செய்து தரிசனம் தந்தருளினார். நந்தனார் வாயிற்புறத்தில் நின்றபடியே சிவபெருமானை தரிசித்து ஆனந்த குத்தாடினார். பிறகு அவ்வூரை சுற்றி வரும் பொழுது அங்கே ஒரு பள்ளம் இருப்பதைக் கண்டார். திருக்கோவிலுக்கு போகும் அன்பர்களுக்கு பயன்படி அங்கே ஒரு குளம் வெட்டலாம் என்ற எண்ணம் அப்பொழுது நந்தனாருக்கு தோன்றியது. அப்படியே அவர் முயன்று அங்கே ஒரு குளத்தை வெட்டினார். தம்முடைய உடல் வலிமையினாலும் தொழிலினாலும் சிவத்தொண்டையும் சிவனடியார் தொண்டையும் செய்து வந்த நந்தனாருக்கு ஒவ்வொரு நாளும் பெருமானுடைய நினைவாகவே சென்றது. அருகிலும் செய்மையிலும் உள்ள தலங்களுக்கு சென்று குளம் வெட்டியும் சுவர் வைத்தும் தோல் வாரழித்தும் தம் தொண்டு வகைகளை பெருக்கிக் கொண்டார். நமக்கு இதனால் பயனுண்டா? நம்மை யாரேனும் புகழ்ந்து பாராட்டுகின்றார்களா என்று பாராமல் தன்னால் இயன்ற தொண்டுகளை செய்து வந்தமை நந்தனாரின் உண்மையான சிவபக்தியை காட்டியது. உயிர் குலத்துக்கு செய்யும் தொண்டுகளையும் இறைவனுடைய திருத்தொண்டாகவே கருதுவது பெரியோர் இயல்பு. நானும் அவருடைய நிலையில் வசதிகளோடு இருந்தால் எவ்வளவோ செய்வேன் என்று சொல்பவர்களும் உண்டு. தொண்டு புரிவதற்கு இதுதான் உயரிய பதவி, இதுதான் உயரிய வசதி என்ற வரையறை இல்லை. ஆனால் எல்லோருக்கும் ஒன்று இன்றியமையாதது, தொண்டு புரிய வேண்டும் என்ற ஆர்வம் மாத்திரம் இருக்க வேண்டும். அது இருந்துவிட்டால் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் செய்யும் தொண்டுகள் இன்னென்ன என்று அவர்களுக்கே புலப்படும். நந்தனார் அக்காலத்தில் வருணாசிரம அடிப்படையின்படி திருக்கோவிலுக்குள் புகழ இயலாத நிலையில் இருந்தார். ஊருக்குள்ளும் தம் விருப்பப்படி சென்று பழகும் வாய்ப்பும் அவருக்கில்லை. ஆனாலும் அவர் சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று பக்தி செய்தார். பலருக்கும் பயன்படும் தொண்டுகளை செய்து வந்தார். இறைவன் திருக்கோவிலில் முரசு அறைவது ஒரு தொண்டு. அந்த தொண்டை நேர்முகமாக நந்தனார் செய்ய இயலாது. ஆயினும் அந்த முரசுக்கு தோலும் வாரும் கொடுப்பதனால் முரசு தொண்டு செய்த பலனும் இன்பமும் அவருக்கு உண்டாயின. தம் கையால் முரசு அறைந்து தொண்டு புரியும் பக்தர்கள் முரசை அறையும் பொழுது இன்புற்றார். அந்த ஒலி கேட்டு நந்தனாரும் இன்பம் அடைந்தார். தம் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பொம்மையை தந்தை வாங்கி தருகின்றார். அந்த பொம்மையை வைத்துக் கொண்டு குழந்தை விளையாடி இன்புறுகின்றது. பொம்மையை வாங்கி கொடுத்தவர் தாமே அதை வைத்து விளையாடுவது இல்லை. ஆனால் குழந்தை விளையாடுவதைக் கண்டு அவரும் மிக்க இன்பத்தை அடைகின்றார். இதே மனநிலைதான் நந்தனாருக்கு இருந்தது. அதனால் நாமே திருக்கோவிலுக்குள் சென்று இந்த தொண்டுகளை செய்ய இயலவில்லையே என்ற எண்ணம் இன்றி அத்தொண்டுகளை செய்பவர்களை பார்த்து அவற்றில் தாமும் பங்கு கொண்டதாகவே இன்புற்றார். நந்தனார் சிவனடியார்களை நீராட்டவில்லை. இறைவன் திருமஞ்சனத்திற்கு நீர் சுமந்து செல்லவும் இல்லை. அப்படி செய்ய முடியவில்லையே என்று எண்ணி ஏங்கிக் கொண்டு நிற்கவில்லை அவர். குடத்தோடு நீர் அழிப்பதைத்தான் உலகத்தில் சமுதாய சட்டம் தடுத்ததே ஒழிய குளத்தோடு நீர் அழிப்பதை தடுக்கவே இல்லை. அவர் ஒரு குடம் நீர் தரவில்லை. ஆனால் பல குளம் வெட்டி பல குள நீர் தந்தார். அவற்றில் எத்தனை தொண்டர்கள் நீராடினார்கள்? இறைவனுடைய திருமஞ்சனத்திற்கு எத்தனை குளங்கள் பயன்பட்டன? இந்த உண்மையை நினைந்து தொண்டு புரிந்தார் நந்தனார். இவ்வாறு பல தலங்களுக்கு சென்று தம்முடைய திருத்தொண்டிற் சிறந்து நின்ற நந்தனாருக்கு ஓர் ஆசை எழுந்தது. எல்லா கோவில்களிலும்
சிறந்தமையால் கோவில் என்று அடையின்றி சொன்னாலே தன்னை நினைக்கும் தலைமையுடைய விளங்கும் சிதம்பரம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு உண்டாயிற்று. அது வர வர பெருகியது. ஒரு நாள் இரவு முழுவதும் தூக்கமே இல்லாமல் தில்லையை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார். அத்திருத்தலத்திற்கு செல்பவர்கள் அதன் பெருமைகளை பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் சொல்ல கேட்ட செய்திகள் யாவும் இப்பொழுது அவர் நினைவுக்கு வந்தன. நம்முடைய குலத்தினர்கள் அங்கே சென்று ஒன்றும் செய்ய இயலாதே. பல பிரகாரங்களை உடைய அக்கோவிலுக்கு புகுவது நடவாத காரியம். புறத்தே இருந்து தரிசிக்க முடியாது. இது பெரிய திருக்கோவில். இந்த நிலையில் அங்கே போய் என்ன செய்ய போகின்றோம் என்ற எண்ணம் தோன்றவே சற்று சோர்வு உண்டாயிற்று. ஆனாலும் அவருடைய விருப்பம் தணியவில்லை. தில்லைக்கு செல்ல வேண்டும் என்ற காதல் மேலும் பெருகியது. நாளை போவேன் என்று துணிந்தார். மறுநாள் விடிந்தது. பிரிந்த உலகம் தாம் வாழும் புலைச்சேரியும் அதில் வாழ்பவர்களுக்கு அமைந்திருக்கும் கட்டுப்பாடுகளும் மறுபடியும் நினைவுக்கு வந்தன. நான் அங்கே போய் எதை பார்க்க முடியும்? 3000 அந்தணர்கள் இடைவிடாது இறைவனுக்கு தொண்டு புரியும் திருக்கோவில் அது என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் வாழும் இடத்தை நாம் போய் பார்க்க முடியுமா? கோவிலுக்கு உள்ளே சிறிதேனும் செல்ல முடியுமா என்ற எண்ணங்கள் வரவே அவர் புறப்படவில்லை. மறுபடியும் அவர் உள்ளம் அவரை உந்தியது. நாளைக்கு போகலாம் என்று ஆறுதல் பெற்றார். இப்படியே நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று ஒவ்வொரு நாளாக கழித்துக் கொண்டிருந்தார். சிதம்பரம் போகப் போகின்றீராமே, எப்பொழுது போகின்றீர் என்று அவரை கேட்டு நண்பர்கள் நகைப்பார்கள். நாளைக்கு போகலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்றும் அவர் சொல்லிக் கொண்டே இருந்தமையால் அவரை யாவரும் நாளைக்கு போவான் என்று வழங்க தலைப்பட்டனர். நந்தனார் கதையின் மறுபாகத்தை அடுத்த வாரம் கேட்டு மகிழ்வோம் அன்பர்களே.
கோவில் கொண்டே எழில் ஆவுடையப்பனே ஆடலீஸ்வரா
ஹர சங்கர சாம்ப சிவா ஜெய ஜெய சங்கர சதா சிவா ஹர ஹர சங்கர சாம்ப சிவா ஜெய ஜெய சங்கர சதா சிவா
பெற பரிவோடு ஆதரித்து அருள் கொடுப்பாயே. நீராடும் கண்களதன் நிலைதனை மாற்றி நிம்மதி தந்தெமது துயர்த்துடைப்பாயே. நீராடும் கண்களதன் நிலைதனை மாற்றி நிம்மதி தந்தெமது துயர்த்துடைப்பாயே. ஆரெல்லாம் போற்றுகின்ற பரமேஸ்வரா உட்பாதாரம் பணிந்தோமி சர்வேஸ்வரா. சீமேவும் சிதம்பரத்தில் கோவில் கொண்ட எழில் ஆவுடையப்பனே ஆடலீஸ்வரா. எங்கும் எதிலும் சிவமயமே. இடில்லா திருத்தல ரகசியமே. எங்கும் எதிலும் சிவமயமே. பாரெல்லாம் போற்றுகின்ற பரமேஸ்வரா உன் பாதாரம் பணிந்தோமி சர்வேஸ்வரா. சீர்மேவும் சிதம்பரத்தில் கோவில் கொண்ட எழில் ஆவுடையப்பனே ஆடலீஸ்வரா.
ஹர ஹர சங்கர சாம்ப சிவா, ஜெய ஜெய சங்கர சதா சிவா. ஹர ஹர சங்கர சாம்ப சிவா, ஜெய ஜெய சங்கர சதா சிவா. ஹர ஹர சங்கர சாம்ப சிவா, ஜெய ஜெய சங்கர சதா சிவா. ஹர ஹர சங்கர சாம்ப சிவா, ஜெய ஜெய சங்கர சதா சிவா.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
வடிவான மல்லிகார்ஜுனன் ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் உலகத்தின் உயிர்கள் உன்புறவாகும் உன்பதம் பணிந்தால் நலம் கோடி சேரும் உலகத்தின் உயிர்கள் உன்புறவாகும் உன்பதம் பணிந்தால் நலம் கோடி சேரும் சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பருவத மலையின் நாயகனே அரவச கொண்டு திருவடி நினைத்து உன்னிடம் வந்தோம் தூயவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பருவத மலையின் நாயகனே அரவச கொண்டு திருவடி நினைத்து உன்னிடம் வந்தோம் தூயவனே ஆனந்தமயமானாண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பருவத மலையில் நாயகனே பரவசம் கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் நடந்திட அவன் அருள் போதுமே நினைத்ததை கொடுப்பது பரமரின் குணமே நன்மைகள் நடந்திட அவன் அருள் போதுமே நம்பிக்கை தந்திடும் நம சிவாயமே நம்பிக்கை தந்திடும் நம சிவாயமே வாழ்க்கை பயணம் சுகமாய் மாறுமே வாழ்க்கை பயணம் சுகமாய் மாறுமே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பருவத மலையின் நாயகனே பரவச கொண்டு திருவடி நினைத்து உன்னிடம் வந்தோம் தூயவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பருவத மலையின் நாயகனே பரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே ஆனந்தமயமான அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன்